காலை வணக்கம் நேயர்களே. இன்று 2026 ஜூன் மாதம் 26 தேதி தமிழிற்கு பராபவ வருடம். ஆணி மாதம் 12 நாள் இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 ஆண்டு முஹரம் மாதம் 11 நாள் மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 29 அதிகாரமான பிறர் உடைமைகளை ஏமாற்றி திருடிக் கொள்ளவோ எதனையும் களவு வழியில் கை கொள்ளவோ எண்ணாதிருத்தலும் அங்கனம் செய்யாதிருத்தலும் கல்லாமையாகும் என்று கல்லாமையை விளக்கும் திருக்குறளின் 29 அதிகாரத்தில் இருந்து 1 குறள், உலகோரால் எள்ளி இகழப்படாமையே விரும்புகின்றவன் எந்த ஒரு பொருளையும் பிறரை வஞ்சித்து திருட நினையாது தன் நெஞ்சத்தை காப்பானாக என்பதனை விளக்கும் குறள், எல்லாமை வேண்டுவான் என்பான் இணைத்து ஒன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு. நீருக்கு சுவை வருவது மண்ணினால், காற்றுக்கு மனமும் இயல்பும் வருவது சூழ்நிலையால், சொல்லுக்கு வாய்மை என்ற தன்மை வருவது உணர்வின் நன்மையால். விஞ்ஞானி பொருள்களை ஆராய்ந்து அவற்றின் தன்மைகளை கண்டறிகின்றான், அவற்றை பயன்படுத்துவோரும் அங்கனம் அறிகின்றனர். அவையெல்லாம் மெய்மைகள், அவற்றை அவ்வாறு செய்வதும் மெய்மையாகுமே தவிர வாய்மையாகாது. நடந்தவற்றை அவ்வாறு கூறுவதும் மெய்மையாகுமன்றி வாய்மையாகாது. மெய்மைகளில் நல்லவையும் உண்டு தீயவையும் உண்டு. அவற்றை அறிந்து யாவருக்கும் எது நன்மையோ அதை செய்வதே வாய்மை, யாவருக்கும் எது தீமையோ அதை விளக்கும்படி சொல்வதே வாய்மை. இவ்வாறு சொல்வதற்கு நல்லுணர்வு வேண்டும். ஆசை, பொறாமை, கோபம், பகைமை முதலிய தீய உணர்வுகளுக்கு மனதில் இடம் கொடுத்தால் வாயில் பிறக்கும் சொல் வாய்மையாக இராது. இந்த உணர்வுகளுடன் ஒருவன் நடந்தவற்றை கூறினாலும் அது வாய்மையாகாது. பிறருக்கு தீமை எதுவோ அது நன்மை, அது தனக்கும் தீமை என்ற உணர்வு வர வேண்டும். தன்னலம் கருதி பிறருக்கு தீமை எண்ணக்கூடாது, பிறரை கெடுத்து தான் வாழ எண்ணக்கூடாது. எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்றே நாம் எண்ண வேண்டும். அந்த நல்லுணர்வு நெஞ்சில் விளங்கினால் அதன் மலர்ச்சியாக நடனமாக வெளிவரும் சொற்களே வாய்மை எனப்படும். சொல்லோடு நின்று விடாமல் நல்லதை செய்யவும் வேண்டும். அந்த செயலே உண்மையில் மெய்மை எனப்படும். ஆகவே பொருள்களின் தன்மை என்ற மெய்மை வேறு, வாழ்வின் வாய்மை என்ற மெய்மை வேறு. வாய்மை எனப்படுவது யாது எனின் யாதொன்றும் தீமையில்லாத சுழல். இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 29 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 1 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பின் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை வேளையில் தச்சிந்தனை கூறும் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் செவிகளை திருப்திப்படுத்துவதில் ஆனந்தமடைந்து இன்றைய தினம் சுயநலம் பொதுநலம் ஆகியவற்றை விளக்குவதாய் அமைந்த சிறுகதை கேட்டு சிந்தித்திருப்போம் வாருங்கள். பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தான் ஒருவன். குடிக்க கொண்டு வந்திருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. அவன் போக வேண்டிய தூரமோ அதிகம். குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழும் நிலைக்கு வந்துவிட்டான். தூரத்தில் ஒரு குடிசை போல ஏதோ ஒன்று தெரிந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு அவன் அந்த இடத்திற்கு சென்று விட்டான். அங்கே ஆட்கள் யாரும் இல்லை. ஆனால் அங்கே கையினால் அடித்து இயக்கும் பம்பி ஒன்று அதன் அருகிலே ஒரு ஜாடியில் சிறிதளவு நீரோடு இருந்தது. பக்கத்தில் யாரோ ஒரு அட்டையில் ஜாடியில் உள்ள நீரை ஊற்றி பம்பியை இயக்கினால் தண்ணீர் வரும். குடித்த பின்னர் மீண்டும் ஜாடியில் நிரப்பி வைத்துவிட்டு செல்லவும் என்று எழுத்தி வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த நீர்பம்பியோ பார்ப்பதற்கு மிகவும் பழையதாக இருந்ததனால் பயணிக்கு யாடியில் இருக்கின்ற கொஞ்ச நீரையும் அதனுள் ஊற்றி வீணாக்கி விடுவோமோ, இல்லை நீர் கிடைக்குமா என்று மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. யாடியில் இருக்கின்ற சிறிதளவு நீரை அருந்தினால் தாகம் தணிந்து உயிர் பிழைப்பதற்கு உத்தரவாதம் உள்ளது என்ற சிந்தனையோடு களைத்து போய் உட்காரப் போனவன் அது மகா பாதகம் என்று இதயம் கூறியதை கேட்டான். இனி தன்னை போல தாகத்தோடு வருபவர்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் போக தானே காரணமாகி விடுவோம் என்று தன் மனச்சாட்சிக்கு பயந்தவனாய், ஆவது ஆகட்டும் என்று அந்த பம்பியில் நீரை ஊற்றி அதனை இயக்க ஆரம்பித்தான். தண்ணீர் வர ஆரம்பித்தது. தாகம் தீர வேண்டிய அளவு தண்ணீர் குடித்துவிட்டு தான் பயணத்துக்காக கொண்டு வந்த குடுவையில் சேகரித்த மீதியை யாடியிலும் பிடித்து வைத்து விட்டு செல்கையில் அவன் மனம் நிறைந்திருந்தது. நாம் அவசியமான காலத்தில் அனுபவிப்பதை பிறருக்கும் அதேபோல் பயன்படும்படி விட்டுவிட்டு போக வேண்டும். எந்த ஒரு நன்மையும் நம்முடன் நின்றுவிடலாகாது. அடுத்தவர் எக்கேடுகட்டால் நமக்கென்ன என்ற அலட்சியம் நம்மிடையே இருக்கக்கூடாது. ஆம் நேர்களே, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மனநிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகம் என்றும் இன்பமயமாகியிருக்கும். என்றும் நாம் பொது நலனுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக சங்கநாதன் நிகழ்ச்சியில் வருவது இளம் தலைவர் நிகழ்ச்சி. நமது இளம் தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கநாதன் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுறார்களையும் சங்கநாதத்தின் சார்பில் வரவேற்கும். இன்றைய இளம் தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க ஜூன் மாதம் 6ஆம் தேதி இடம்பெற்ற மொழிப் போராளிகள் தினத்தில் சன்விகா ஆற்றிய உரை இன்று முதலாவதாக இடம்பெறுகிறது. இவர் கௌரி சங்கர் திவிஷா தம்பதியினரின் மகளாவார்.
சங்கநாதம் வானொலி நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். மொழிப்போர் என்றவுடன் எம் நினைவில் வருவது என்ன? ஒரு மொழியின் மீதான போர் அல்லது ஒரு மொழிக்கான போர்? அவ்வாறு இல்லாமல் தனது தாய்மொழியை விட்டு கொடுக்க முடியாத உரிமை போராட்டம் என்று இன்னும் அழகாக சொல்லலாம். இம்மொழிப்போர் எமது பெற்றோரை பெற்றவர்களின் காலத்திற்கு முன் தொடங்கி இன்னும் இலைமறைகாயாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதனையே மொழிப்போர் வரலாறு அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ள நான் சண்டிகா கௌரி சங்கர். மொழிக்கான போராட்டம் என்பது உலகின் பல பாகங்களில் பல பல காலகட்டங்களில் நடைபெற்றது. நான் இன்று செம்மொழிக்கான போராட்டம் பற்றி சிறுதளிவு கூறி செல்ல ஆசைப்படுகிறேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ்கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி முழக்கமிட்ட தமிழ்நாட்டில் அன்று இந்தி திணிப்பு கடுமையான எதிர்ப்பு மட்டுமல்லாமல் மொழி போராகவும் வெடித்தது. பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. தமிழ் காக்கும் மொழிப்போரின் மாணவர்கள், இளைஞர்கள் என இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி வழக்கு வாங்கி சிறை தண்டனை அனுபவித்து தீக்குளித்து நஞ்சுண்டு குண்டடிபட்டு தலியான வீர தமிழர்கள் பல நூறு பேர். ஓர் இனம் ஓர் மொழி அழிக்கப்படுவது விரோதிகளால் இல்லை, துரோகிகளால் தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வந்த விருந்தோம்பி வெறு விருந்தை வரவேற்று சந்தை முழுதும் அம் தலைவாசல் பரப்பிய ஒரு குடியின் கொடி ஈழத்தில் கொழுகொம்பின்றி பசியின் கொடுமையில் பாழ்பட்டு கிடந்தது. தமிழை தங்கள் மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டதால் கொத்து கொத்தாக கொன்று அழிக்கப்பட்டனர் கொள்கை தமிழர். உலகிலேயே மொழியின் மீதுள்ள மயத்தால் மொழிக்காக கோவில் கட்டிய இனம் நம் தமிழினமே. இவ்வாறெல்லாம் பெருமையும் புரட்சியும் கொண்ட அம்மொழி இன்று புறம் தள்ளப்படுகிறதா? முதன்மையான தமிழ் தாய் வாழ்த்து என்று மூன்றாம் நிலைக்கு செல்வதா? மீண்டும் மும்மொழி கொள்கையா? நம்மவர் பல தியாகம் செய்து போராடி பெற்ற உரிமைகளை நாம் கை நழுவ விட கூடாது. ஓடாத மானும் போராடாத இனமும் மீண்டதாக சரித்திரம் இல்லை என்பார்கள் வேங்கைகள். நாம் நம் தேடலை நிறுத்தக்கூடாது. எளிதானதை செய்யாமல் சரியானதை சிந்தித்து செய்வோம். உலகத் தமிழினமே அன்னிப்பார். நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார் என்று உங்களை சிந்திக்க விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக இளந்தளிர் நிகழ்ச்சியில் சஞ்சீவ் வைதகி தம்பதியினரின் மகளான மயூராவின் கதையை கேட்போம்.
சங்கநாத வானொலி நேர்களுக்கு வணக்கம். ஒரு சமயம் காட்டு வழியை தொப்பி விற்பவன் ஒருவன் சென்றான். மிகுந்த தொலைவு நடந்ததால் தொப்பி விற்பவன் சற்றே களைப்பார மரத்தின் நிழலில் அமர்ந்தான். உடனே அவன் ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்றான். உறக்கத்தில் இருக்கும் வியாபாரியை கண்ட குறும்புக்கார குரங்குகள் அவன் குடையிலிருந்து தொப்பிகளை எடுத்தன. தூக்கத்தில் இருந்த எலும்பிய வியாபாரி அலியாக இருக்கும் தன் கூடையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். மரத்தின் மேல் குரங்குகள் தொப்பிகளை அணிந்திருப்பதை பார்த்தான். கோபம் கொண்ட அவன் கீழே இருந்த கற்களை எடுத்து குரங்குகள் மேல் விட்டெறிந்தான். பதிலுக்கு குரங்குகள் மரத்தில் இருந்த பழங்களை அவன் மேல் விட்டெறிந்தன. குரங்குகள் செய்ததை செய்யும் என்பதை புரிந்து கொண்ட அவன் உடனே ஒரு திட்டம் போட்டான். தன் தலையில் இருக்கும் தொப்பியை உடனே அவன் கீழே போட்டான். செய்ததை செய்யும் குணம் கொண்ட குரங்குகளும் அவனைப் போலவே தலையில் இருக்கும் தொப்பிகளை நிலத்தில் போட்டன. இவ்வாறு அவன் தன் தொப்பிகளை பெற்றான்.
நன்றி, வணக்கம்.
மயூராவின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது திவாகரன் வத்சலா தம்பதிகளின் செல்வ புதல்வன் ஜெய் விக்னாவின் பதிவு ஒன்று.
சங்கநாதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெய் விக்னா திவாகரன். நேரத்துவம் நீக்க பாடி வந்த நிலா கால கமலவரன் கற்பூர சொற்கோவாம் பாரதி பற்றி பேச வந்துள்ளேன். பாரதி ஒரு பிறவி கவிஞன். அவர்தான் மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் உலகம் போட்டும் மகாகவி. பாரதியின் சிந்தனைகள் வானும் மண்ணும் உள்ளவரை நிலைத்து நிற்கும். அதற்கில் சில உங்களுக்காக. முதலாவதாக தாய்மொழி. வாழ்க நிரந்தரம் வாழ்க தாய்மொழி. வாலிய வாலியவே வானமலர்ந்த அனைத்து மலர்ந்திடும் பன்மொழி வாலியவே. கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாலியவே. அங்க தமிழ் மொழி அங்க தமிழ் மொழி என்றென்றும் வாலியவே. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. தமிழ் தாய்க்கு பாமாலை பாடி புகழ் மாலை சாத்தியவன். யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் என்று தமிழன் பெருமையை பாடினார். இரண்டாவதாக தேசியம். கத்தியின் இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவில் என்று நெருப்பு கெனலாய் கொந்தளித்தா சுப்பிரமணியன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாழ்ந்து வீறுகின்ற போதில்லை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பதை கேட்கையோ துணிச்ச வரும். மூன்றாவதாக மனித நேயம். பாரதி மனித நேயத்தின் மறுவடிவம். வயிற்றுக்கு சோறுத வேண்டும், இங்கு வாழும் மனிதக்கெல்லாம் என்றும் காக்கை குருவி எங்கள் சாடி கடலும் வானும் எங்கள் கூட்டம் என்றும் பெருமிதம் கொண்டவன். கடைசியாக ஆன்மீகம் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். நன்றி, வணக்கம்.
ஜெய் விக்னாவின் அந்த உரையினை தொடர்ந்து வருவது திரு சிவராமன் சவாஷினி தம்பதியினரின் செல்ல மகளான ஆர்னி சிவராமனின் உரை.
சங்கநாத நேர்களுக்கு வணக்கம். எனது பெயர் ஆர்னி சிவராமன். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ரூபாய் ஒரு நிமிஷம். ஒரு சமயம் கடவுளிடம் பேசிக் கொண்டிருந்த மனிதன் கேட்டான், சாமி ஒரு கோடி வருஷம் என்பது உங்களுக்கு இவ்வளவு நேரம்? இறைவனம் சிரித்து கொண்டே ஒரு கோடி வருஷம் என்பது ஒரு நிமிஷம் என்றாரு. அதை கேட்டு சந்தோஷம் அடைந்து அவனும் அப்படி என்றார். ஒரு கோடி ரூபாய் என்பது அதுக்கு கடவுளும் ஒரு ரூபாய் போல என்றாரு. உடனே கடவுளை மடக்கு எண்ணியவனாக, அப்பா எனக்கு ஒரு ரூபாய் கொடுங்களேன் என்றார் மிகவும் அடக்கமாய். இறைவனும் மென்மையாக சிரித்து கொண்டே நீ ஒரு நிமிஷம் போடு என்றார். எத்துடன் எனது கதையை முடித்து கொண்டு என் ஒரு கதையுடன் சந்திக்கும் வர விடை பெறும் நான் ஆரணி சிவராமன்.
இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை அலங்கரித்தவர்கள் சன்விகா கௌரிசங்கர், மயூரா சஞ்சீவ், ஜெய் விக்னா திவாகரன், ஆர்னி சிவராமன். இவர்கள் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
முருகன் அடியார்களே, ஒட்டாகு திருமுருகன் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1:30 வரை எண்ணெய் காப்பு இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்தருகின்றோம். மேலும் நாளை 5ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் காலை 5:30 ஆரம்பமாகி தொடர்ந்து விசேட பூஜைகள் இடம்பெற்று மதியம் 12 மணிக்கு பிரசாதம் வழங்கப்படும். அதேபோல மாலை 5 மணி முதல் மகா அபிஷேகம், விசேட மாலை பூஜை, சண்முகர் திருக்கல்யாணம், அத்துடன் திருவீதி விழாவும் இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம்.
வணக்கம். கரும்புலிகள் நாள் 2026. மற்றவர்கள் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை இல்லாதொழிக்க துணிவது தெய்வீக துறவரம். அந்த தெய்வீக பிறவிகள் தான் கரும்புலிகள். தமிழீழ தேசிய தலைவர் மெதகு பி பிரபாகரன். ஈழத்தமிழினம் இன்புற்றிருக்கவும் தமிழர் எமது இருப்பும் நிலைத்திருக்கவென விடுதலைக்காய் களமாடி போராட்ட வெற்றிகளுக்கு பெரும் தூண்களாய் நின்று பகையின் தடை நீக்கிகளாய் தம்மை தாமே ஆகுதியாக்க துணிந்து வாழ்ந்த எமது கரும்புலி மரவரின் நினைவேந்தல் நாளாகிய கரும்புலி தினமாம் 5/7/2026 ஞாயிறு அன்று மாலை 5:30 ரோயல் ஓக் இன்டர்மீடியட் ஸ்கூல் மண்டபத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற ஏற்பாடாகிறது. தமிழர் நாம் அன்றைய நாளில் நினைவேந்தலுக்காய் கூடுவோம். நிகழ்வு ஏற்பாடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நியூசிலாந்து.
நிரந்தரம் ஆவணப்படம் மற்றும் நுண்கலை புகைப்பட கலைஞரான அபி சின்னையா அவர்களின் புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் மற்றும் அவர்களது அனுபவங்களையும் பகிரும் ஆவண புகைப்பட கண்காட்சி நடைபெறும் காலம் ஜூன் மாதம் 17ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை. நாளை சனிக்கிழமை 27ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து 3 மணி வரை இப்புகைப்பட கண்காட்சியில் பங்கு பெற்றிய அனைவரின் பிரத்யேக சந்திப்பும் நடைபெறும். நடைபெறும் இடம் அரை இலக்கம் 10 ஸ்டுடியோ 1 டோய் 2 இலக்கம் 1 பொன்சின்பி ரோடு ஓக்லண்ட். அனைத்து தமிழ் மக்களையும் வந்து இந்நிகழ்வில் கலந்து உங்களது பங்களிப்பை அளிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அனுமதி இலவசம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்து வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேஸ் இலக்கம் 9 ஒக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஓக்லாந்து. மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பெல்மோரல், ஆக்லாந்து.
கூத்து என்றால் வெறும் ஆட்டமோ நாடகமோ அல்ல, அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதன் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமானே.
மகளிர் கூத்து நன்கு நடைபெற்றதாயினும் இறுதியில் அது குடியிலும் ஏச்சிலும் பேச்சிலும் தூசண வார்த்தைகளிலும் அடிதடியிலும் குழப்பமாக முடிந்தது. அப்பா எனக்கு சொன்ன கூற்றின் உண்மையும் விளங்கியது. ஆனால் மறுநாள் அதற்கு அடுத்த நாள் அந்த அப்பாவி சண்டியர்கள் மனம் விட்டு பேசியதும், மச்சான் மச்சான் உறவு கொண்டாடியதும், கோபதாபம் விட்டு பேசியதும், அதனை கொண்டாட மீண்டும் குடித்ததும் இன்னொரு கதை. குடி அக்கிராமத்தில் ஒரு பிழையானதாக கொள்ளப்படவில்லை, அது கொண்டாட்டத்தின் ஒரு அடையாளம். உழைத்து களைத்த உடம்பையும் அவர்கள் மனதையும் மகிழ்விக்கும் ஒரு சாதனம் அங்கு இருந்த வாழ்வியலின் ஒரு அம்சம். திருமண நாளோ மரண வீடோ குடியில்லாமல் இருந்ததில்லை, நடந்ததில்லை. அது தமிழர் பண்பாட்டின் ஒரு எச்சம் அல்லது இன்னொரு பக்கம் என இப்போது தெரிகிறது. எனினும் குடி தீது என்ற கருத்தும் என்று குடி தோன்றியதோ அன்றே அதுவும் தோன்றிவிட்டது. அதுவும் தமிழர் பண்பாட்டின் இன்னொரு பக்கம். என் தந்தையார் குடி தீது என்ற தமிழ் பாரம்பரியத்தின் பக்கத்தினர். எனது தந்தையார் ஒரு வைத்தியரும் கூட. அதிகமான குடி உடலுக்கு எவ்வளவு தீது என அவருக்கு தெரிந்திருந்ததும் இக்குடியை அவர் வெறுக்க ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இதனால் என்னை ஒரு போதும் ஊரில் கூத்தருடன் சேர்ந்து கூத்தாட எனது தந்தையார் அனுமதிக்கவில்லை. ஆனால் தினமும் கூத்து பார்க்கவும் அவர்களோடு பழகவும் அனுமதி கிடைத்தது. ஊரவருடன் சேர்ந்து கூத்தாட வேண்டும் என்ற எனது அந்த பெரு ஏக்கம் ஊரில் ஒருபோதும் நிறைவேறவே இல்லை. இவ்வனம் ஓர் அதிகார அடுக்கு முறை ஒன்று கூத்து பயிற்சியிலும் சதங்கை அணிவிப்பிலும் அடுக்கு பார்த்ததிலும் அரங்கேற்றத்திலும் வீட்டுக்கு வீடு ஆடுதலிலும் இருந்தமையை இப்போது நினைத்து பார்க்கிறேன். எல்லாமே அதிகார மையம் கொண்டிருக்கும் போது இந்த கூத்தும் அதிலிருந்து தப்ப முடியுமா? கூத்து ஊரில் ஒரு கொண்டாட்டம், சில நேரங்களில் குடித்து மகளும் கொண்டாட்டமும் கூட. குடியில்லாத ஒரு கொண்டாட்டமா? இதனை விட கூத்தாடுவோர் குடிகாரர் என்ற கருத்தும் ஊரில் மிக பலமாக வேறு இருந்தது. இதனை நிரூபிக்கும் வகையில் சில கூத்தர் அரங்கில் குடித்து தடுமாறியமையையும் கீழே விழுந்தமையையும் ஊர் பிரத்யட்சமாக கண்டிருந்தது, நானும் கண்டிருந்தேன். மது அவர்களை ஆட ஊக்கியது, ஊக்கம் அளித்தது, உற்சாகம் அளித்தது. உண்மையாயினும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் விஷம்தானே. இவ்வாறு இந்த கூத்தை நிகழ்த்தும் முறையில் ஓர் அதிகார அடுக்குமுறை ஒன்று உண்டென்பதையும், கூத்து ஆடியவர்கள் பாடசாலை கல்வி அதிகம் இல்லாதவர்கள் என்பதையும் அனுபவத்தில் அறிந்ததுடன் கூத்தில் மதுபோதையின் இடத்தையும் நான் என் இளம் வயதிலும் புரிந்து கொண்டேன். இந்த போதை பற்றிய உரையாடல் மிக அவசியம். போத நிலை யதார்த்த நிலையாகும். போத நிலையில்தான் கற்பனைகள் பிறக்கும், அமானுஷ செயல்கள் செய்ய தூண்டுதல் ஏற்படும். இருக்கும் மனத்தடைகள் நீக்கி மனதை சுதந்திரமாக இயக்கச் செய்யும் நிலையில் தான் இந்த போதை நிலை. மகாகவி பாரதியாரின் கஞ்சாவரியும் கல்வரியும் அவரை பல நிலைகளில் சஞ்சரிக்க உதவியதை வரலாற்றில் கண்டிருக்கின்றோம். ஔவையார் கள்ளுண்டு பாடியதாக ஆடியதாக கூறப்படுகிறது. பக்தி எனும் போதையில் தான் மனதில் அடியார்களுக்கு கடவுள் தரிசனம் கிடைத்தது. யுத்தம் கூட ஒரு போதைதான். மது மட்டும்தான் போதை தர வேண்டும் என்பதல்ல. இந்த மது போதை அண்ணாவியாரையும் கூத்து கலைஞர்களையும் புதிய புதிய கற்பனைகளுக்கு இட்டுச் சென்றிருக்க வாய்ப்புண்டு. களரியில் ஏறுமுன் கொஞ்சம் போட்டுவிட்டு ஏறினால்தான் என்ன என்று ஏறினால் ஜமாய்க்கலாம் என்று கூறிக்கொண்டு மது போட்டுவிட்டு மேடையில் ஏறிய கலைஞர்களையும் நான் கண்டிருக்கின்றேன். அதன் அளவு மீறி விழுந்தவர்களையும் நான் கண்டுள்ளேன். ஆனாலும் இத்தனைக்கும் மேலால் இந்த கூத்தும் அதன் பாடலும் என்னை வசீகரித்தன. கூத்தில் என்னை அதிகம் கவர்ந்தவைவேதான் வடமோடி கூத்தின் அத்தனை தாளக்கட்டுகளும். எனது 10வது வயதில் அத்துப்படி அவர்கள் ஆடுவது போலவே நான் அம்மாவுக்கும் தங்கைமாருக்கும் ஆடி காண்பிப்பேன். அது நன்றாக இருக்கிறது என அவர்கள் ஒப்புதல் தருவார்கள். இவ்வாறு இந்த ஊரில் ஆடிய வடமோடி கூத்தின் ஆடலும் பாடலும் கூத்தரின் அழகான உடல் அசைவுகளும் என் உடலிடம் கொண்டன. பேராசிரியர் சி மௌனகுரு எழுதிய கூத்தேயின் பன்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று. இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரன் வெற்றி துஷ்யந்தன், பாடியது முகுந்தன், இசை சுதர்ஷன். கனடாவில்
ஐயா பால் மருகா காண கண்கள் ஏங்குதையாலடி முருகா உன்னை காண நெஞ்ச பொங்குமையா பால் மருகா தோளில் உன்னை சுமந்து வர ஆசை பெருகுதையா அந்த நாளை எதிர்பார்த்து தினம் கண்கள் பூக்குதையா புதுமை பதியின் புதுமையே எங்கள் பெருமையை நீ அப்பா உண்ணியதே உங்கள் வாசல் வர தவிக்கிறேன் நானப்பா காண கண்கள் ஏங்குதையாலடி முருகா உன்னை காண நெஞ்சம் பொங்குமையா பால் மருகா
சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.